நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிகரம் சர்வதேச வானொலியின் அரசியல் களம் நிகழ்ச்சி. அரசியல் களம் நிகழ்ச்சியில் கலந்து சிறப்பித்துக் கொண்டிருப்பவர் கிழக்கு மாகாண சபையினுடைய ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரசின் குழுக்களின் தலைவரும் கிழக்கு மாகாண சபையினுடைய உறுப்பினருமாகிய திருகோணமலை மாவட்டம் ஆர் எம் அன்பர் அவர்கள் இணைந்து இன்றைய அதிதியாக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார். இந்த வேளையில் ஏராளமான நேர்கள் அவர்களுடைய கருத்துக்களை கூறிக்கொண்டிருக்கிறார்கள். இந்த வேளையில் எங்களுடைய அறிவிப்பாளர் பணிப்பாளர் ஜலீல் அவர்கள் ஒரு கேள்வியை
உண்மையிலே ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரசுடைய உயர்பீட உறுப்பினராக இருக்கின்ற கௌரவ அன்வர் அவர்களிடம் உண்மையிலே அந்த மாவட்டத்தினுடைய அபிவிருத்திகள் பற்றி கேட்டிருந்தோம். மாகாணத்தை பற்றியும் சில விடயங்கள் கூற வேண்டிய தேவை இருக்கிறது. இருந்தாலும் நிறைய வயதில் இளையவராய் இருந்தாலும் பேச்சில் அனுபவ முதிர்ச்சி காணப்படுகிறது அல்லவா? உண்மையிலே ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரசுடைய பட்டறையிலே பயிற்றப்பட்ட அந்த சிங்கம் என்ற கர்த்திப்பு இங்கே வானொலியிலே மிகவும் ஆளுமையாக பேசிக் கொண்டிருக்கின்றீர்கள். ஏன் உங்களுடைய இந்த விடயங்களிலே எதிர்காலங்களிலே எப்படி இந்த முதலமைச்சர் என்ற விடயத்துக்கு அப்பால் மாகாண சுகாதார அமைச்சர் கூட வழங்கப்பட்ட பதவி கூட மாற்றீடாக வழங்கப்பட்டது என்ற கருத்து தென்படுகிறது அன்று கூறப்பட்டது. ஏனென்றால் அட்டாளச்சேனைக்கு வழங்கப்பட இருக்கின்ற தேசிய பட்டியல் உறுப்பினர் பதவி சில நேரங்கள் கிடைக்கப்படும் இடத்து தான் இந்த சுகாதார அமைச்சை அடுத்த கனப்பொழுதிலே நான் விட்டுக் கொடுப்பேன், நான் ராஜினாமா செய்வேன், இதற்கு ஒரு நிகரான பதவியாக நான் ஏற்கவில்லை, இது ஒரு பாராளுமன்ற உறுப்பினத்துவத்துக்கு நிகரான பதவியாக கருதக்கூடாது என்றெல்லாம் கூறியிருந்தார் நசீர் அவர்கள், கௌரவ நசீர் அவர்கள் சுகாதார அமைச்சர். ஒரு காலம் அப்படியான தேசிய பட்டியல் அட்டாளச்சேனைக்கு கிடைக்கப்படும் இடத்து நசீருக்கு கிடைக்கப்பட்டு அந்த அமைச்சு பதவி மீண்டும் முஸ்லீம் காங்கிரசுக்கு கையிலே வருகின்ற போது உங்களுக்கான வாய்ப்புகள் இருப்பதாக கதைகள் அடிபடுகிறது. இதனுடைய நிலை எப்படி இருக்கிறது?
சும்மா என்னையும் அமைச்சர் நசீர் அவர்களை மோத விடுவது கொண்டுதான் விளங்குகின்றது. உண்மையிலே இரண்டாவது முறையாகவும் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், மாகாண சபையிலே மாகாண சபை உறுப்பினராக, அதுவும் திருகோணமலை மாவட்டத்திலே முதலாவது வாக்கு வங்கியை பெற்று மாகாண சபை உறுப்பினராக இருக்கின்ற இந்த தருணத்திலே நாங்களும் அதே போன்று எதிர்பார்த்தேன் அமைச்சுகள் கிடைக்கும் என்று. ஆனால் அது தலைவர் அவர்கள் சில தனக்கு ஏற்பட்ட அசௌகரியம் காரணமாக தேசிய பட்டியலை திருமலைக்கு வழங்க வேண்டும், அதனூடாக அட்டாளச்சனை கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்கு மாற்றீடாக அந்த அமைச்சை அங்கே கொடுத்திருக்கின்றார். அதிலே எனக்கு எந்த ஒரு மனஸ்தாபமும் இல்லை. கிடைத்திருந்தாலும் நான் அல்ஹம்துலில்லா என்று தான் சொல்வேன், கிடைக்காம விட்டாலும் அது அல்ஹம்துலில்லா என்று தான் நான் சொல்வேன். அதற்காக தலைமையோ தலைமைத்துவத்தையோ கட்சியோ கட்சி பிரதிநிதிகளோ நான் குறை கூறுவதாக நான் இல்லை. உண்மையிலே எதை பெற வேண்டுமாக இருந்தாலும் எது கிடைக்க வேண்டுமாக இருந்தாலும் உண்மையிலே அல்லாவினுடைய நாட்டம் அவசியம். இறைவனுடைய அந்த நாட்டம் என்பது அது அமைச்சர் எங்களுடைய அமைச்சராயிருக்கின்ற நசீர் அவர்களுக்கும் அதே போன்று திருகோணமலை இருக்கின்ற எங்களுடைய மஸ்தாபி அவர்களுக்கும் இறைவன் நாடி இருக்கின்றான். இன்ஷா அல்லா அவ்வாறு தலைமை எடுக்கின்ற தர வேண்டும் என்று எடுக்கின்ற முடிவு எனக்கு தரப்படுமாக இருந்தால் அதையும் நான் ஏற்றுக்கொள்வேன். இல்லை இன்னொரு நபருக்கு கொடுக்கப்பட வேண்டுமாக இருந்தால் அந்த முடிவையும் நான் ஏற்று மதித்து நடக்கின்றவனாகத்தான் நான் கட்சியில் ஒரு போராளியாக இருப்பேன். என்னை பொறுத்த மட்டிலே எனக்கு இங்கு மக்களால் முஸ்லீம் காங்கிரஸ் கட்சி கூட தரப்பட்டிருக்கின்ற மாகாண சபை பதவி என்பது நான் அமைச்சருக்கு மேலாக நின்று வேலை செய்து செயல்படக்கூடிய அளவுக்கு என்னுடைய மனதிலே என்னுடைய தத்துணிவு இருக்கின்றது. இன்ஷா அல்லாஹ் கொண்டு நான் செயல்படுத்துவேன்.
நிச்சயமாய் நல்ல ஒரு கருத்து இவைகள் தான். ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரசுடைய பாசறையினுடைய பழக்கம் என்பதனை அழகாக எழுதி மிகவும் ஆழமாக சொல்லியிருந்தீர்கள். போதுமானவன் இறைவன். நாங்கள் இப்போது உங்களுடைய தேசிய அரசியலின் பக்கம் ஒரு திசையினை திருப்ப நினைக்கின்றேன். குறிப்பாக நான் எதை கேட்க இருந்தாலும் நான் ஒரு நிலைப்பட்டவன் அல்ல என்பதனை தெரிவித்து நான் ஒரு ஊடகவியலாளன் என்ற கருத்தினையே இன்னும் தொக்கி நிற்கின்றேன். அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் தனது செல்வாக்கினை முஸ்லிம் பிரதேசங்களிலேயே ஊடுருவி இருந்தது. அதற்கு ஆரம்ப கட்டங்களிலேயே உறுதுணையாக இருந்த பொதுச் செயலாளர் வயல் எஸ் ஹமீத் அவர்கள் மிகவும் பங்காற்றியிருந்தார். குறிப்பாக அம்பாறை மாவட்டத்திலே அதிகப்படியான வாக்குகளை சேகரிப்பதற்கு அவருடைய பங்கும் அதிகமாக இருந்தது என்பது எல்லாரும் அறிந்த, அரசியலில் இருக்கின்ற எல்லோரும் அறிந்த ஒரு உண்மை. இருந்தாலும் அந்த கட்சி பாருங்கள், அதனுடைய பொதுச் செயலாளர் என்ற பதவியிலே அவரை தூக்கிவிட்டு துரோகம் செய்ததாக நீங்கள் கருதுகின்றீர்களா? உண்மையிலே தூக்கி எறிந்து விட்டார்கள் அல்லவா? துரோகம் தானே?
உண்மையிலே முன்னுக்கு வந்த அதாவது சொல்லுவார்கள் பின்னுக்கு வந்த கொம்பை செவி மறைப்பது போன்றென்று. உண்மையிலே வயல்எஸ் ஹமீத் அவர்கள், இந்த சகோதரர் ஜமீல் அவர்கள், அதே போன்று வி சி இஸ்மாயில் அவர்கள், அதே போன்று ஷிராஸ் மீரசாய் அவர்கள் இணையா விட்டிருந்தால் வயல்எஸ் ஹமீத் அவர்கள் தொடர்ந்தும் அந்த கட்சியுடைய செயலாளர் தான் இருந்திருப்பார். அவர் அவருக்கு இணையாக அங்கு அதிகாரங்கள் அதிகாரத்தை உடைய ஷிராஸ் மீரா சாஹிபு ஜமீல் அவர்கள் அதே போன்று வி சி அவர்கள் வருகின்ற பொழுது இவர் இங்கிருக்கின்ற வயல்எஸ் ஹமீத் அவர்கள் ஒரு பாரம் குறைந்த பொருளாகத்தான் அமைச்சருடைய பார்வையிலே தெரிந்திருக்கின்றார். அதனால்தான் வயல்எஸ் அவர்கள் இருந்தால் என்ன இல்லாவிட்டால் என்ன என்பது பற்றி அவரை வெளியிலே கட்சியிலிருந்து தூக்கி எறிவதற்கு ஒரு காரணம். எனவே இங்கு இங்கு கட்சியிலே அம்பாறையிலே தோன்றி இருக்கின்ற இந்த மூவேந்தர்களை அவர் வெகுவாக நம்பி இருக்கின்றார். அந்த மூவேந்தர்களுடைய பலத்தை அவர் பெரிதாக நினைத்திருக்கின்றார். எனவே வயல்எஸ் என்பது இந்த மூன்று மூவேந்தர் மத்தியிலே வயல்எஸ் என்பது ஒரு தராசிலே நிறுத்தால் அவர் கீழ்ப்பகையில் தான் இருப்பார். எனவே இந்த வயல்எஸ் அவர்கள் எந்த அளவில் அவர் ஒரு வெயிட்டாக இருந்தார் என்றால் இந்த மூவரும் இணைவதற்கு முன்னாடி. எனவே இந்த மூவரும் இணைந்ததன் பிற்பாடு அவர் ஒரு சிறுபொருளாக காட்சியளித்துகின்றார். அவர் ஆரம்பத்திலே கஷ்டப்பட்டு இந்த கட்சியை வளர்த்து உருவாக்கியவர்களாக இருந்தாலும் அது அமைச்சருடைய கண் பார்வையிலே அது குறைக்கப்பட்டு இந்த வயல்எஸ் அவர்கள் துரத்தப்பட்டிருப்பது என்னுடைய மனச்சாட்சியின் அடிப்படையில், என்னுடைய பார்வையின் அடிப்படையில் ஒரு அநியாயமான விடயம்.
உண்மையிலேயே அநியாயம் என்பதனை எவருக்கும் அப்பளுக்கு இல்லாமல் கூறுகின்ற அந்த மனப்பக்குவமும் அந்த தைரியமும் உங்களுக்கு இருக்கிறது. வயல்எஸ் ஹமீத் அவர்கள் அந்த கட்சியிலே தூக்கி எறியப்பட்டார் என்று கூறுகின்றீர்கள், அது ஒரு அநியாயம் இடம்பெற்றது என்று கூறுகின்றீர்கள், அந்த கட்சியினுடைய ஆரம்ப போராளி வயல்எஸ் ஹமீத் என்று கூறுகின்றீர்கள், அவர்தான் இந்த பிரதேசத்திலே மூவேந்தரை அறிமுகப்படுத்தினார் என்று கூறுகின்றீர்கள், அவர்கள் இந்த மூவரும் மூவேந்தர்களும் இவரை விட பாரம் கூடியவர்கள் என்று நம்புகிறார் தலைவர் என்று கூறுகின்றீர்கள். இந்த அடிப்படையிலே தான் உங்களிடம் நான் இன்னொரு கேள்வியினை கேட்க முனைகின்றேன். குறிப்பாக பாருங்கள், அந்த கட்சியிலே தூக்கெறியப்பட்ட வயல்எஸ் ஹமீத் அவர்கள் இந்த கட்சியுடைய தலைமைத்துவத்துக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்திருந்தார், அதற்கு உரிமை இருந்தது, பேசியிருந்தார். ஆனால் உங்களுடைய ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸிலே உங்களுடைய கட்சியினுடைய ஆரம்ப போராளியாக எத்தனையோ அமைச்சர்களை ஈன்றெடுத்த அந்த மகனாக, இந்த கிழக்கு மாகாணத்தில் இன்னும் தக்க வைத்துக் கொண்டிருக்கின்ற ஒரு பெருமகனாக, இந்த கட்சியினுடைய முதுகெலும்பாக, இந்த யாத்திரை வரைகின்ற போது இருந்த மிகப்பெரிய பொக்கிசமாக இருந்த அசன் அலியையே தூக்கி எறிந்து விட்டாரே உங்கள் தலைவர். அவர் யாரை வைத்து அசன் அலியை நிறுத்தார்? இவரை அங்கே அவருக்கு சமனாக நிறுத்தியிருந்தார், இவருக்காக அவரை ஒதுக்கி தள்ளினார். இதை பற்றி ஒரு அநியாயமாக நீங்க கருதவில்லையா? அதை பற்றி சொல்லுங்க பார்ப்போம். என்றால் அவருக்கு எதிராக ஒரு வழக்கு தாக்கல் செய்வது கூட அசலாளி கடன் இல்லாமல் இறுக்கமான ஒரு தலைமைத்துவ பண்பை கொண்டிருக்கிறதா உங்கள் கட்சி? நீங்க கூறுங்க பாபம், இது எந்த வகையிலே அநியாயமாக தென்படுகிறது?
இல்ல, எங்களுடைய கட்சியை பொறுத்தளவிலே எங்களுடைய கட்சியினுடைய தலைவர் ஹசன் அலி சார் அவர்களை தூக்கி எறியவில்லை. அவ்வாறு எந்த ஒரு பத்திரிகையிலும் வரவும் இல்லை, அவ்வாறு எந்த ஒரு அறிக்கையையும் எங்களுடைய ஹசன் அலி செயலாளர் நாயம் அவர்கள் விடவும் இல்லை.
ஹசன் அலி அவர்கள் விடவில்லை என்று கூறுகின்றீர்கள், பரவாயில்லை. ஆனால் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் உடைய உயர்பீடத்தினுடைய செயலாளராக மன்சூரி காதிர் அவர்கள் சம்மாந்துரையைச் சேர்ந்து நியமிக்கப்பட்டிருக்கிறார். அவர்தான் அந்த செயலாளருக்கு இருக்கின்ற அதிகாரம், குறிப்பாக பாராளுமன்ற நடவடிக்கைகள், தேர்தல் ஆணையாளருடன் தொடர்பான நடவடிக்கைகள், கட்சியினுடைய பிரதானமான ஒப்பந்த விடயங்களிலே கையெழுத்திடுகின்ற அதிகாரங்கள் செயலாளர் நாயகத்தை சாரும். இந்த மூன்று அதிகாரங்களையும் அந்த உயர்பீட செயலாளருக்கே வழங்குகின்ற போது இவர் ஒரு பொம்மையாக தெரியவில்லையா அவங்களோட கண்களுக்கு?
இல்லை, அவ்வாறு இல்லை. நீங்கள் குறிப்பிட்டது போன்று எங்களுடைய செயலாளர் ஹசன் அலி அவர்கள் மறைந்த தலைவருடைய காலத்திலிருந்து சேவை ஆற்றி வருகின்றார். எனவே அவருக்கு இருக்கின்ற வேலை பழுக்கள் அதை பிரித்து கொடுக்கின்ற ஒரு தன்மையிலே தான் உங்களுக்கு தெரியும் நினைக்கின்றேன். ஐந்து உறுப்பினர்களுக்கு வழங்கப்பட்ட அதிலே தான் எனக்கும் ஒரு செயலாளர் கட்சியிலே செயலாளர் பதவி வழங்கப்பட்டிருக்கின்றது. எனவே அதற்காக அவருடைய அதிகாரத்தை பறித்து தந்ததாக எங்களுடைய கருத்து அல்ல. அவருக்கு இருக்கின்ற வேலைப்பழுக்களை பிரித்து இன்னும் ஒரு மன்சூரே காதருக்கு கொடுக்கப்பட்டதனூடாக அந்த வேலைகளை கட்சியினுடைய நடவடிக்கை கொண்டு செல்வதற்கு சுலபமாக இருக்கின்றது. ஹசன் அலி சார் அவர்களிடத்திலே அந்த பதவிகள் இருந்த பொழுது அவர்களிடத்திலே அவருக்கு ஒரு ஒரு கஷ்டமான சூழ்நிலையாக இருந்திருக்கும்.
எனவே அதை பகிர்ந்து அளிப்பதன் ஊடாக மாத்திரம்தான் அது சொல்லுவார்கள். இப்ப நீங்கள் இவ்வாறு குறிப்பிடுகின்ற நீங்கள் இந்த பதவி ஹசன் அலி சேரத்திலே இருந்திருந்தால் சொல்லுவீர்கள், ஏன் உங்களுடைய தலைவர் ஹசன் அலி சேரை மட்டுமா செயலாளர் நாயகமா வைத்திருப்பார், ஏன் இதை பிரித்து மற்ற போராளிகள் கொடுக்க முடியாது என்று ஒரு கேள்வியும் நீங்கள் கேட்பீர்கள். எனவே அவ்வாறான ஒரு சூழல் இல்லாமல் தலைவர் அவர்கள் அதை எல்லா போராளிகளுக்கும் இருக்கின்ற உறுப்பினர்களுக்கும் பகிர்ந்து அளித்திருக்கின்றனர்.
மன்னிக்க உங்களுடைய ஒரு கட்சியினுடைய செயலாளர் பதவி என்பது